தேவனும் கிறிஸ்துவும் அவருக்கு அவர்களுடைய நோக்கத்தில் முன்னே முற்றிலுமாக இணைக்கப்பட்டவர்களாக தனியே தனியாக வெவ்வேறு ஒருவர்களாக தனியாக ஜீவிகளாக ஒரு பிதாவாகவும் ஒரு குமாரனாகவும் இருக்கிறார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு காலங்களிலும் உள்ள தீர்க்கதரிசன இறுதி சாட்சிகளை படிக்க நான் ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். இந்த சாட்சிகளையும் அவைகளையும் போன்ற அநேக பிற சாட்சிகளையும் பல ஆண்டுகளாக நான் படித்ததில் பரலோக பிதா அவருடைய மூத்த குமாரனை எவ்வளவு அழகா ஆழமாக நேசிக்கிறார் என்பதையும் இயேசு கிறிஸ்து அவருடைய பதில் பிதாவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால் எப்படி அவருடைய அன்பை காட்டுகிறார் என்பதை உணரும் போது அது என் உள்ளத்தை தொட்டது. அவர்களையும் ஒவ்வொருவருக்கொருவர் மீது அவர்களுடைய அன்பை அறிந்து கொள்ளவும் அவசியமானதை நாம் செய்யும் போது தேவனுடன் வரங்கள் எல்லாவற்றிலும் மேலான நித்திய ஜீவனை நாம் பெறுவோம். ஒரு தேவனுக்கு இருக்கிறார் என்றும் அவருடைய அன்பை நீங்கள் உணர முடியும் என்றும் முதல் முறையாக நீங்கள் அறிந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரு சிறுவனாக நான் வழக்கமாக பிரகாசிக்கிற வானத்தை பார்த்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உணருவேன். மிகச்சிறிய பூச்சிகளிலிருந்து உயர்ந்து நிற்கும் மரங்கள் வரை தேவனின் மகத்துவமான அழகான சிருஷ்டிப்புகளை பார்த்து நான் வியப்புறுவேன். இந்த பூமியின் அழகை நான் காணும்போது பரலோக பிதா என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் அவருடைய ஆவிக்குரிய குழந்தையாயிருந்தேன் என்றும் நாம் யாவரும் அவருடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம் என்று அறிந்தேன். இது எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன் என்றும் உலகத்தின் பாவங்களுக்காக அவர் சில வாயில் அறையப்பட்டார் என்றும் அறியத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் சிலருக்கு அதுக்கு அளிக்கப்படுகிறது. அவர்களின் வார்த்தைகளை நம்புவதற்காகவும் அவர்கள் விசுவாசத்தில் தொடர்ந்திருந்தால் அவர்களும் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு மற்றவர்களுக்கு அது அளிக்கப்படுகிறது என வேதங்கள் போதிக்கிறது. என்னுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வேதங்கள், குறிப்பாக பரிசுத்த ஆவி மற்றும் போதனைகளிலிருந்து பரலோக பிதாவை பற்றியும் இராட்சகரை பற்றியும் நான் அறிந்து கொண்ட போது என்னுடைய சொந்த சாட்சி வளர்ந்தது. விசுவாசத்தை செயல்படுத்தி கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது நான் கற்றுக்கொண்டவைகள் மெய்யானதென பரிசுத்த ஆவி சாட்சியளித்தது. இந்த நடைமுறையில் தேடுதல் ஒரு திறவுகோல். கிறிஸ்துவின் வார்த்தைகளை ருசித்து பாருங்கள், ஏனெனில் இதே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிக்கும் என நம் ஒவ்வொருவராயும் நேபி அழைக்கிறான். எனது 8வது பிறந்த நாளுக்கு முன் ஞானஸ்தானத்தை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நான் வேதங்களையும் படித்தேன், ஜபித்தேன். நான் திடப்படுத்தப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெறுவேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தேவனும் கிறிஸ்துவும் அவர்களுடைய நோக்கத்தில் முற்றிலுமாக இணைக்கப்பட்டவர்களாக தனித்தனியாக வெவ்வேறு ஒருவர்களாக தனியாக ஜீவிகளாக ஒரு பிதாவாகவும் ஒரு குமாரனாக விமிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறோம். நம்முடைய நன்மைக்காக அவர்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தார்கள் செயல்பட்டார்கள் என மீண்டும் மீண்டும் நான் கவனித்தேன். நமது அனித்தியத்திற்கு முந்தைய வாழ்க்கையை பற்றி போதனையில் ஆரம்பத்திலிருந்து எனக்கு பிரயாணமான தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய நேசகுமாரன் என இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதா குறிப்பிட்டார். உண்மை உன்னதமான ஆனவருடைய குமாரனை அவர் கொண்டு வர வாரென இயேசுவின் தாயான மரியாவுக்கு சொல்லப்பட்டது. இயேசு ஒரு வாலிபனாக இருந்தபோது அவர் தன் தாயை பார்த்து அவர் பிதாவுக்கு காட்டுவதை செய்ய வேண்டும் என்றார். பல ஆண்டுகளுக்கு பின்பு இரட்சகர் ஞானஸ்தானம் பெற்றபோது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என பரலோக பிதா வானத்திலிருந்து சொன்னார். அவருடைய சீஷியர்களுக்கு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்க இயேசு இந்த வார்த்தைகளை பேசினார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமானவை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்பட்டிருக்கிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. தேவன் தம்முடைய ஒரு பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என நிக்கடிமஸ் அவர் போதித்தார். பாவ நிவர்த்தியின் வேலை நெருங்கி வந்தபோது இயேசு ஜெபித்து, பிதாவே, வேலை வந்தது, பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன் என சொன்னார். பின்னர் நமது பாவங்களின் சுமை அவர் மீது விழுந்தபோது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும் ஆகிலும் என சத்தியின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக வேண்டும் என வேண்டினார். அவருடைய கடைசி வேலையின் போது, பிதாவை, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். பின்னர் சத்தமிட்டு, பிதாவை, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என இயேசு ஜபித்தார். பின்னர் அவர் மறைந்தவர்களின் ஆவிகளை சந்தித்து மரணத்திலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் அவருடைய பிதாவின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வெளியே வர அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார். இரட்சகரின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர் மகத்திலேயான மரியாளுக்கு தோன்றி, நான் என் பிதாவனிடத்திற்கு உங்கள் பிதாவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என சொன்னார். அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஜனங்களிடத்தில் அவர் வந்தபோது, அவருடைய பிதா, இதே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவரில் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன் என சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினார். இயேசு ஜனங்களிடத்தில் இறங்கி வந்தபோது, இதோ இயேசு கிறிஸ்து, நானே உங்களிடையே பாவங்களை என் மேல் எடுத்துக்கொண்டு தம் பிதாவை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் என சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய உபதேசத்தை போதித்த போது அவர் விவரித்தார், இந்த உபதேசம் பிதா எனக்கு கொடுத்ததாயிருக்கிறது, நான் பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், மெய்யாகவே பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், பிதாவும் குமாரனும் வெவ்வேறு ஆன தனித்தனியானவர்கள் என சாட்சி அளிக்கிற ஒரு மாதிரியே எந்த வேதங்களில் நாம் பார்க்கவில்லையா? பின்னர் எப்படி அவர்கள் ஒன்றாயிருக்க முடியும்? அவர்கள் அதே நபர்களாய் இல்லாததால் அல்ல, ஆனால் அவர்கள் நோக்கத்தில் மனுஷனும் அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருகிறதில் சமமாக ஒப்பு கொடுத்திருப்பதிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு தேவனாயிருக்கிறார் இருந்தும் அவர் தன்னை தனியானவராக தன்னுடைய பிதாவிடத்தில் ஜபித்ததில் அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறார் என சொல்வதாலும் அவர் தன்னை தனியானவராக வேறுபடுத்துகிறார். நெபியர்களுக்கு மத்தியில் அவருடைய ஊழியத்தின் போது, பிதாவே, நான் உலகத்திற்காக அல்ல, உலகத்திலிருந்து நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காகவும், பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கும்படி நீர் என்னில் இருப்பதை போல நான் அவர்களில் இருக்கும்படிக்கு, நான் அவர்களில் மகிமையடையும்படிக்கு ஜெபிக்கிறேன் என்றார். இதை மனதில் கொண்டு ஒருவரின் தோற்றத்தில் அல்ல, இரண்டு மகிமையான நபர்களுடன் சுவேஷத்தின் மஸ்தாபிதம் ஆரம்பமானதென்பதை பற்றி நான் ஆச்சரியப்படுவதில்லை. அவர்களில் ஒருவர் என் என்னுடன் பேசி என்னை பெயர் சொல்லி அழைத்து மற்றவரை சாட்சி காட்டி சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு என அவருடைய முதல் தரிசனத்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் சாட்சி அளித்தார். அசைக்க முடியாத விசுவாசத்துடன் தோப்பிற்குள் சென்ற இளம் தீர்க்கதரிசி ஒன்றான மெய் தேவனின் மற்றும் தேவன் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவின் அறிவோடும் சாட்சியோடும் வெளியில் வந்தார். அவருக்கு முன்னால் உள்ள தீர்க்கதரிசிகளைப் போல ஜோசப்பு நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற அறிவை உலகத்திற்கு மறுஸ்தாபிதம் செய்வதற்கு ஒரு கருவியானார். பரலோக பிதாவையும் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களும் எழுதியிருக்கிற இந்த இயேசுவையும் வேதங்களிலும் இந்த பொது மாநாட்டிலும் நீங்களும் கூட தேடலாம். நீங்கள் தேடும்போது நீங்களே சத்தியத்தை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியென நாம் அறிந்து ஆவியின் நபரான தெய்வத்தின் மூன்றாவது அங்கத்தினர் மூலமாக உங்களுக்கு ஒரு விசேஷித்த வழியை பரலோக பிதா கொடுத்திருக்கிறதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதையும் சேர்த்து இக்காரியங்களை நீங்கள் பெறும்போது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நித்திய பிதாவாகிய தேவனிடத்தில் இக்காரியங்கள் சத்தியமற்றவையா என்று கேட்டு வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் அறையுள்ள இருதயத்தோடு உண்மையான நோக்கத்தோடும் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து கேட்பீர்களானால் அவர் அதன் சத்தியத்தை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலே தெரிய பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நீங்கள் சகலத்தையும் பற்றி சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளே, அந்த அறிவை இப்பொழுதே நாம் தேட பரலோக பிதா விரும்புகிறார். தீர்க்கதரிசி எலாமனின் புழுதியிலிருந்து சத்தமிடுகிறது. நினைவு கூறுங்கள், தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற நம் மீட்பாராகிய கண்மலையின் மேல் நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் கொள்ளுங்கள். அந்த அஸ்திவாரத்தின் மேல் மனுஷர் கட்டினால் அவர்கள் விழுந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவே உறுதியான அஸ்திவாரம். அவர் வானத்தின் கண்மலை. நமது வீட்டை அவர் மீது கட்டும்போது பிற்காலங்களில் மழை பொழிந்தாலும் வெள்ளம் வரலாம், புயல் அடிக்கலாம், ஆனால் நாம் விழுவதில்லை. ஏனெனில் நமது வீடுகளும் நமது குடும்பங்களும் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது. அத்தகைய வீடு மகிமையின் வீடு என நான் சாட்சி அளிக்கிறேன். அவருடைய நேசகுமாரனாகிய நாமத்தில் பரலோக பிதாவினிடத்தில் ஜபிக்க நாம் அங்கே கூடுகிறோம். அங்கே அவர்கள் நாம் மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். அங்கே நாம் பரிசுத்த ஆவியையும் நித்திய ஜீவனை பற்றியும் செலஸ்டியல் ராஜ்யத்தின் மகிமையை பற்றியும் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தையும் நாம் பெறுகிறோம். நமது ரட்சகரான இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்றும் என்னுடைய விசேஷத்தில் சாட்சியதை நான் கொடுக்கிறேன். நமது நித்திய பரலோக பிதா நம்மை நேசிக்கிறார், நம்மை கண்காணிக்கிறார். இது சத்தியம் என பரிசுத்த ஆவியானவர் சாட்சி அளிக்கிறார்.
Even the glory of the celestial kingdom. I bear my special witness that our Savior is Jesus. That we have a prophet in this dispensation to lead and to guide us. The Holy Spirit testifies that this is true.
Yesu Kristuvin naamathil, Amen.
In the name of Jesus Christ, Amen. Amen.